سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து தன்னம் தனியை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இந்த பூமியில் எப்பொழுதெல்லாம் அசத்தியங்கள் ஓங்கி இருக்கக்கூடிய காலங்களில் சத்தியத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக அரும் பாடுபட்ட அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிமார்கள் மீதிலும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களது சஹாபாக்கள் தாபியீன்கள் தபாவு தாபியீன்கள் ஏனைய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد الله سبحانه جل شانه تعالى பல கோடி மனிதர்களுக்கு செய்யாத ஒரு அருளை எங்களுக்கு செய்து தூய்மையான இந்த சத்திய கூட்டமாகிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் எங்களை நுழைவித்து நேர்வழி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரையில் இந்த இலங்கையில் 25 வருடங்களுக்கு மேலாக தூய்மையான சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே எட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை தோழர்களும் எப்படி தூய்மையான ஒரு சத்தியத்தில் இருந்தார்களோ அதே அமைப்பில் தெரிந்தவரைக்கும் தெரியாததை யாரும் குற்றம் சொல்ல முடியாது, தெரிந்தவரைக்கும் அதே அடிப்படையில் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆரம்பித்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் பலதரப்பட்ட வகுப்பினர் பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் ஒருவரையும் காபிர்கள் என்று சொல்வதில்லை, எல்லோரையும் காபிர்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு வெளியேறியது. நீங்கள் எல்லோரையும் காபிர்கள் என்று சொல்லுகிறீர்கள், ஜாஹில்கள் என்று சொல்லுகிறீர்கள், பயத் செய்யாதவர்களை அவர்கள் ஜாஹிலிய மரணத்தை அடைவார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று குறை கூறி ஒரு கூட்டம் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறியது. அதேபோன்று குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. திடீரென்று ஒரு கூட்டத்திற்கு குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் இஜ்மாஉ ஸஹாபா, சஹாபாக்களுடைய ஒரு வழிமுறையும் தேவை, அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றும் பார்க்க வேண்டும். எல்லா சஹாபாக்களும் கூட்டாக செய்த ஒரு அமலை தட்டிக்கழிக்க முடியாது, எனவே சஹாபாக்களுடையதையும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு வெளியேறியிருக்கிறது. அதேபோன்று கருத்து மோதல்கள் விஷயத்தில் ஒருவர் விரும்பிய விதமாக செயல்படலாம், ஒருவருக்கு மார்க் அடிப்படையில் என்ன படுகிறதோ அதன்படி அவர் செயலாற்றலாம், இதனை ஒரு அமீர் தட்டி கேட்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது என்ற ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு கூட்டம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு வெளியேறு. இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான வேறுபட்ட பல காரணங்களை முன்வைத்து சத்திய கூட்டமாகிய இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனை விட்டு பல தரப்பினர் வெளியேறியிருக்கிறார்கள். இது இஸ்லாத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கூட இப்படியான வெளியேற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கின்றன. அதுவும் ஒரு வகி இறங்கக்கூடிய காலம், அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கக்கூடிய காலம், இப்படியான காலத்தில் கூட ஒரு சிலர் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேறித்தான் இருக்கிறார். இது இஸ்லாத்தினுடைய நியதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்று வந்த பொழுது அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்பாமல் ஒரு சிலர் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார். அதே போன்று தொழுது கொண்டிருக்கக்கூடிய இடை நடுவிலேயே கிபிலா மாற்றப்பட்ட போது அதனை ஜீரணிக்க முடியாமல் ஒரு கூட்டத்தினர் இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார். இப்படி அதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர், எந்த அளவென்றால் அவர் மேலே உள்ள நம்பிக்கையின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி எழுதுவதற்கென்றே அவரை பொறுப்பாக வைத்திருந்தார். அப்படி மிக நெருக்கமான நம்பிக்கை உடையவர்களே ஒரு சில குறைகளை சொல்லி வெளியே போன செய்திகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படி மக்கள் வெளியேறுவதால் இஸ்லாத்திற்கு ஒன்றும் ஆகப்போவது கிடையாது. அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள், அவர்கள் நரகத்தின் வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸை விட்டு அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள், ஒரு கூட்டமைப்பை விட்டு அவர்கள் கலந்து செல்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரையில் அதே கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இந்த சத்தியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை தோழர்களும் அவர்களுடைய காலத்தில் எந்த அடிப்படையிலே இருந்தார்களோ, எப்படி செயல்பட்டார்களோ, அதே போன்று நாங்களும் செயல்பட்டு எங்களால் முடிந்த வரைக்கும் இந்த கொள்கையில் இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்து வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு மசாலாவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது தொழுகையின் போது, தொழுகையின் போது இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய நேரங்களில், ஓதக்கூடிய தொழுகைகளில் மாமூன்கள் பாத்திகா எப்பொழுது ஓதுவது என்பது சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களை இந்த இடத்திலே நான் தருவதற்கு விரும்புகிறேன். இந்த இடத்திலே இந்த விளக்கத்தை தருவதற்கு நான் முக்கிய ஒரு காரணமாக எடுத்துக்கொள்வது என்னவென்றால், இந்த ஜமாஅத்தை விட்டு பிரிவது என்பதே ஒரு தண்டனை. அது அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனை. யாரெல்லாம் தூய்மையான எண்ணத்தோடு இந்த சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு காலமும் வெளியேற மாட்டார்கள். இவர்களெல்லாம் உலக ஆதாயங்களை கருப்பொருளாக வைத்து உலக சிந்தனைகளின் அடிப்படையிலே செயல்படுகின்றார்களோ, உலக ஆதாயங்களை எதிர்பார்த்து இந்த மார்க்கத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் நாங்கள் உலக ஆதாயத்திற்காக இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவதெல்லாம் இந்த ஜமாஅத்தை பற்றி சில பிழையான குறைகளை சொல்லித்தான் அவர்கள் வெளியேறுவார்கள். இதன் அடிப்படையில் ஒரு கூட்டம் எங்களை விட்டு வெளியேறியது. அவர்களுடைய சிந்தனை போக்கு என்னவென்றால், கருத்து மோதல்கள் விஷயத்தில் அவர்கள் விரும்பியது போன்று செயல்படுவதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். ஒரு அமீர் அவர் ஒரு முடிவெடுத்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே ஒரே அமைப்பிலே ஒரு ஜமாஅத்தை வழிநடாத்த முடியாது. இன்று எப்படி மதுஹபுகள் செயல்படுகின்றதோ, ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு விஷயத்திலும் தங்களுக்கு பிடித்த ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ, அதே போன்று இந்த ஜமாஅத்துக்குள்ளும் ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்த தனக்கு விளக்கமான ஒரு கொள்கை எடுத்துக்கொண்டு செயல்படுவார். அதற்கு அப்படியே ஒரு அமீர் அனுமதிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை முன்வைத்து நாங்கள் அதற்கு ஆய்வு செய்வோம், ஆராய்ச்சி செய்வோம், சற்று பொறுங்கள், இதில் எந்தளவு உண்மை இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லியும் அதனை கேட்காமல் அவசரமாக இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். எதையும் இன்றே செய், அதுவும் இப்போதே செய் என்று சொல்வார்கள். அதே போன்று இதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு துடிதுடிப்பு அவசரத்தின் காரணமாக இந்த இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறினார். இப்படிப்பட்ட வெளியேறிய ஒரு கூட்டம் இப்பொழுது அவர்கள் தங்களுக்கு மத்தியிலேயே கருத்து மோதல் வந்து அவர்கள் இந்த இஸ்லாத்திற்குள் இருந்து வெளியேறியதன் பின்னர் ஒரு தண்டனையாக மாறி அவர்களே இரண்டாக உடையும் அளவிற்கு அல்லது மூன்றாக உடைந்து விடும் அளவுக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அதாவது உடைந்து விட்டார்கள். எனவே இதற்கு அடிப்படை ஒரு மசாலாவாக இந்த பாத்திகா சூரா இமாமுக்கு பின்னால் ஓதுகின்ற இந்த அம்சம் காணப்படுகிறது. எனவே இதற்கு மிக முக்கியமான ஒரு கர்த்தாவாக, முக்கியமான ஒரு நபராக குறிக்கப்படுபவர் இந்த ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவி என்பவர். இவர்தான் இந்த ஃபித்னாக்களுக்கெல்லாம் அடிப்படை. ஆரம்பத்திலே அவர் பல விஷயங்களை முன்வைத்து அதிலே அவருடைய கருத்தை எடுக்காதவர்களை அவர், அதாவது இவர்கள் தக்லீது செய்கிறார்கள் என்று அவர் பேசினார். அவருடைய கருத்து என்னவென்றால், அவரை யாராவது கண்மூடித்தனமாக பின்பற்றினால் அது தக்லீத் கிடையாது. அவர் சொல்லுவதை ஏற்காவிட்டால் அவருடைய பார்வையில் அது தக்லீத். இது அவருடைய ஒரு கொள்கை. எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் ஒரு கூட்டமாக செயல்பட்டு வந்தார்கள். எப்பொழுதும் அவருடைய ஆய்வை கண்மூடித்தனமாக எடுக்கக்கூடிய அவருடைய கூட்டத்தினர் இந்த ஃபாத்திஹா சூரா சம்பந்தமான ஒரு ஆய்வின் போது, அவருடைய ஆய்வின் போது கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தார். இதனுடைய விளைவுதான் அவர்கள் இப்பொழுது இரண்டாக பிரிந்து போயிருக்கிறார். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீது அவர்கள் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்களோ இப்பொழுது அதனை அவர்கள் செய்து கொண்டு, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டை வைத்ததோ அதெல்லாம் உண்மை என்று ஒருவருக்கொருவர் அவர்களே உறுதிப்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். இது அவர்களுடைய செய்தி. எனவே முஸ்லீம்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஃபாத்திஹா சூராவினுடைய விஷயத்திலே நாங்கள் செய்யக்கூடிய இந்த அமல் சரிதானா அல்லது பிழையா என்பதை ஒரு பரீட்சிப்பதற்காக நான் இந்த இடத்திலே இதனை பற்றி ஒரு ஆய்வை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எனவே சகோதரர்கள், முடிந்தவரை இந்த உரையிலே இந்த விஷயத்திலே கவனமாக இருந்தால்தான் இறுதி வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு விருப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பினால் அல்லது திடீரென்று எழும்பி உற்சாகமாக கேட்டால் அந்த விஷயம் விளங்காது. எனவே நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நான் என்ன சொல்லுகிறேன், இது சம்பந்தமாக என்ன விஷயம் சொல்லப்படுகிறது, எப்படி இதனுடைய ஆய்வு போகிறது என்பதை பற்றி நீங்கள் சரியான ஒரு கவனத்தோடு இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எனவே ஃபாத்திஹா சூராவை பொறுத்தவரையில் இதற்கு உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படும் குர்ஆனின் தாய், ஃபாத்திஹத்துல் கிதாப் குர்ஆனுடைய திறவுகோல் என்று இதற்கு பெயர் சொல்லப்படுகிறது. சபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதக்கூப்படக்கூடிய ஏழு வசனங்கள் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் இந்த ஃபாத்திஹா சூராவுக்கு இருக்கிறது. இந்த சூராவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரகாத்திலும் இதனை ஓத வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொல்லுகின்ற போது சொன்னார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார், ஸஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் 395வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. மன் சல்லா சலாத்தன் லம் யக்ரா ஃபீஹா பிஃபாதிஹத்தில் கிதாப், யார் ஒரு தொழுகையை தொழுது அதிலே அவர் இந்த ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லை என்றால் ஃபஹிய ஹிதாஜுன், அது ஒரு குறைபாடான ஒரு தொழுகை. ஃபஹிய ஹிதாஜுன், அது ஒரு குறைபாடான ஒரு தொழுகை. ஃபஹிய ஹிதாஜுன், அது ஒரு குறைபாடான ஒரு தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை சொல்லிவிட்டு, கைரு தமாம், அது ஒரு பூரணம் இல்லாத ஒரு தொழுகை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே எந்த ஒரு தொழுகையிலும் எந்த ரகாத்திலும் இந்த ஃபாத்திஹா சூரா என்பது அவசியமானது. யார் இதிலே ஃபாத்திஹா சூராவை தவறு விடுகின்றாரோ அவருக்கு அந்த தொழுகை ஒரு குறைபாடான ஒரு தொழுகை என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இதைவிட ஒரு கடுமையாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இந்த ஃபாத்திஹா சூரா சம்பந்தமாக சஹீஹுல் புகாரியிலே 756வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத லிமல்லம் யக்ரா பிஃபாத்திஹத்தில் கிதாப், யார் இந்த ஃபாத்திஹா சூராவை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த இரண்டு செய்திகளுமே ஒவ்வொரு மனிதனும் இந்த தொழுகையில் ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த ஃபாத்திஹா சூரா ஓதுவதனுடைய அவசியத்தை எங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே இந்த இப்படி இதன் அடிப்படையிலே தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அமல் செய்து கொண்டு வருகிறது. அதேபோல் இன்னொரு ஹதீஸை பாருங்கள், சுனன் அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய செய்தி. சுனன் அபூதாவூத் என்ற கிரந்தத்தில் 823வது இலக்கத்திலே வரக்கூடியது. இதனை அறிவிக்கக்கூடிய சஹாபி உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், குன்னா கல்ப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ர், ஒருமுறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஃபஜ்ர் தொழுகையிலே நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம். ஃபகரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், ஃபதகுலத் அலைஹில் கிரா, அவர்களுக்கு அந்த ஓதல் கொஞ்சம் கஷ்டமாகிவிட்டது. பலம்மா பரக, தொழுகையெல்லாம் முடிந்ததன் பிறகு கால கேட்டார்கள், لعلكم تقرؤون خلف إمامكم. இமாம் ஓதும் போது இமாமுக்கு பின்னாலும் நீங்களும் குரான் ஓதுவது போன்றிருக்கிறதே, ஓதுகிறீர்கள் போல என்று கேட்ட போது, குல்னா நாம், உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஆம் நாங்கள் ஓதுகிறோம் என்றார்கள். ஹஸ்தன் யா ரசூலல்லாஹ், நாங்கள் வேகமாக ஓதுகிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஃஅலு இல்லா பிஃபாதிஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா சூராவை தவிர வேறு எந்த ஒன்றையும் நீங்கள் ஓதாதீர்கள். ஃபஇன்னஹு லா ஸலாத லிமன் லம் யக்ரா பிஹா, யார் இதனை ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த ஹதீஸும் எங்களுக்கு மிகவும் தெளிவாக காட்டக்கூடிய விஷயம் என்னவென்றால், இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையிலும் ஃபாத்திஹா சூரா ஓதியே ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே இப்பொழுது புதிதாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், அதாவது நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பொறுத்தவரையில் இமாம் ஃபாத்திஹா சூரா ஓதி இன்னொரு சூரா ஓதியதன் பிறகு ஒரு இடைவெளி கொடுக்கப்படும், அந்த இடைவெளியிலே அதாவது ஏனைய மாமூன்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதிக்கொள்வார். ஆனால் இந்த ஹதீஸை முன்வைத்து எங்களை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஹிபத்து ரஹ்மான் மௌலவி என்பவரும் அவர்களை சார்ந்தவர்களும், அதாவது இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய அதே நேரத்திலேயே இமாமுடைய கிராத்தை கேட்காமல் மாமூம்களும் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு ஆதாரத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இதே போன்ற ஆதாரம் இதே வாசகங்களோடு அகமது என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றிருக்கிறது, இன்னும் சில கிரந்தங்களிலே இடம்பெற்றிருக்கிறது. அவர் அகமதிலே கிடைக்க அதாவது இடம்பெற்ற அந்த வாசகத்தை கொண்டு வந்து, அதுவும் இதுவும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே வாசகம்தான். அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் நீங்கள் ஃபாத்திஹா சூராவை தவிர வேறு எந்த ஒன்றையும் ஓத வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸை அவர் எடுத்துக்கொண்டு இரண்டு தசாப்த காலமாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த ஹதீஸை முன்வைத்துத்தான் தௌஹீதுகளுக்கு எதிராகவும் ஏனையவர்களுக்கு எதிராகவும் கட்டாயம் இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில் ஃபாத்திஹா சூரா ஓதியாக வேண்டும் என்று ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி வருகிறோம். ஆனால் அவர் தனக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தான் இந்த ஹதீஸ் கிடைத்தது என்று சொல்லி, ஏற்கனவே அமுலிலே இருந்த அதாவது இமாம் சக்தா இருக்கின்ற போது மௌனமாக இருக்கின்ற போது மாமூம்கள் ஃபாத்திஹா சூரா ஓத வேண்டும் என்ற ஹதீஸ், அதுவும் லைஃப் என்று சொல்லி இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாங்கள் அமல் செய்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் அமல் செய்கிறார்கள். அதாவது மகரிப், இஷா, சுபஹ் போன்ற இமாம் சப்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் இமாம் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே இமாமுடைய கிராத்தை கேட்காமல் அவர்கள் ஃபாத்திஹா சூரா ஓதுகிறார்கள். அதற்கு இந்த இப்படியான ஆதாரங்களை இந்த உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை அவர் ஆதாரமாக கொண்டு வருகிறார். எந்த ஹதீஸை அவர் லைஃப் ஆக்கினாரோ, எந்த ஹதீஸ் பலவீனமானது என்று ஒரு காரணத்தை முன்வைத்து அவர் லைஃப் ஆக்கினார், அதாவது எந்த ஹதீஸ் என்றால், இமாம் இரண்டு மௌனங்களை சாதிப்பார், இரண்டாவது மௌனம் ஏனைய மாமூன்கள் ஃபாத்திஹா சூரா ஓதுவதற்காக நாங்கள் கொடுத்து வந்தோம், இந்த ஹதீஸை அவர் லைஃப் ஆக்குவதற்கு எந்த காரணத்தை முன்வைத்தாரோ அதே போன்ற ஒரு காரணம் இந்த ஹதீஸில் இருந்தும் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு அந்த ஹதீஸை தள்ளுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். நான் இதெல்லாம் உங்களுக்கு விரிவாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களிலே வரும். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் நான் வாசித்து காட்டி அபூதாவூத் அகமத் போன்ற கிரந்தங்களிலே வரக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் அவர் விளக்கம் எடுக்கிறார் என்னவென்றால், பாத்திகா சூராவை இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரங்களிலே ஓதலாம், அதற்கு இதுதான் ஆதாரம் என்ற ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். நாங்கள் சொல்வது அப்படி இருந்த இதிலே தெளிவாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கும் நான் சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில் நீங்களும் என்னுடைய கிராத்தை கேட்காமல் ஓதுங்கள் என்று சொல்லவில்லை. அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லக்கூடியதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் வேறு எந்த சூறாவும் நீங்கள் ஓதக்கூடாது, ஃபாத்திஹா சூறாவை ஓதியே ஆக வேண்டும் என்பதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வருகின்றார்களே ஒழிய, மிகவும் முரண்பாடான ஒரு அமலை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு செய்யும்படி சொல்லவில்லை. இந்த அமலை இப்படி செய்ய போனால் குர்ஆன் வசனம் அதே போன்று ஹதீஸ்களுக்கு முரணாக அமைந்துவிடும். எப்படி இந்த குர்ஆன் வசனம் இந்த விஷயம் சம்பந்தமாக சொல்லுகிறது என்றால், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனிய வசனம் இப்படி சொல்கிறது. சூரத்துல் ஆராஃப் எனும் அத்தியாயத்தின் 204வது வசனம், அதிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஇதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமிஊ லஹு வஅன்ஸிது லஅல்லகும் துர்ஹம். குர்ஆன் ஓதப்பட்டால் அதை நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள். அதே போன்று வஅன்ஸிது, உங்களுடைய வாய் திறக்கக்கூடாது, அமைதியாக மௌனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டு சொல்கிறான், லஅல்லக்கும் துர்ஹமூன், அப்பொழுதுதான் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதன் மூலம் நீங்கள் அருள் செய்யப்படலாம் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? குர்ஆன் ஓதினால் மௌனமாக இருந்து அதனை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு இந்த ஹதீஸின் படி, இந்த அபூதாவுத் அகமது என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய இந்த ஹதீஸின் படி, இவர்கள் இமாம் ஓதக்கூடிய நேரத்தில் இந்த ஃபாத்திஹா சூராவை ஓத முற்படுவார்களே ஆனால் குர்ஆனுக்கு இந்த அமல் முரண்படுகிறது, குர்ஆனுக்கு எதிராக இந்த அமல் வருகிறது. அல்லாஹு தஆலா மௌனமாக இருக்கும்படி சொல்கிறான், ஆனால் வந்து இவர்கள் சொல்கிறார்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதலாம் இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில். சொல்லிவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தையும் அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த குர்ஆன் வசனம் என்பது பொதுவானது, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹா சூராவை ஓதச் சொன்னது இந்த தொழுகையில் இது முகையதாக குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது, எனவே குறிப்பிட்டு வந்ததன் காரணமாக இது கூடும் என்ற ஒரு தீர்ப்பையும் கொடுக்கிறார். அதையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். பொதுவாகத்தான் இந்த அல் குர்ஆன் சத்தமிட்டு, அதாவது இமாம் ஓதக்கூடிய நேரத்தில், அதாவது குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று சொல்கிறதா, அல்லது தொழுகையிலும் சொல்கிறதா என்பதை நாங்கள் கவனித்தால், குறிப்பிட்டு தொழுகையிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே இவர்களுடைய வாதம் இதிலே உடைகிறது. குர்ஆன் சொல்லக்கூடியது பொதுவான சட்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது தொழுகையில் பிரத்யேகமான ஒரு சட்டம் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாதம் பின்வரக்கூடிய ஹதீஸின் மூலமாக உடைகிறது. அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில விஷயங்கள் வருகிறது. இமாம் தக்பீர் கட்டினால் நீங்கள் தக்பீர் கட்டுங்கள், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொன்னால் நீங்கள் அல்லாஹும் ரப்பனா வலக்கல் ஹம்து என்று சொல்லுங்கள், இமாம் ருக்கு செய்தால் நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇதா கரா ஃபஅன்ஸிது, இமாமுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று, அவர் ஓதினால் நீங்கள் வாய் பேசக்கூடாது, சத்தமிடக்கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இங்கு குறிப்பிடப்பட்டு விட்டதா? எனவே தொழுகையிலும் இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய அதே நேரத்திலும் அதே விஷயம் அமுலாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இமாமுடைய கடமைகளில் ஒன்று, ஃபஇதா கரா ஃபஅன்ஸிது, அவர் ஓதினால் நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் 404வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலும் இமாம் சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில் மாமோங்கள் வாய் திறக்கக்கூடாது, ஓதக்கூடாது, அவர்கள் அப்படியே மௌனமாக இருந்த இமாமுடைய கிராத்தை கேட்க வேண்டும் என்கின்ற விஷயம் எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது. அதே போன்று இதைவிடவும் மிகவும் தெளிவான ஒரு ஹதீஸ் அபூதாவூத் என்ற கிரந்தத்திலே வருகிறது. 826 இலக்கத்திலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தொழுகையில் இருந்து திரும்பிய போது மின் சலாத்தின் ஜஹர ஃபீஹா பில் குர்ஆன் பில் கிரா, அதாவது ஒரு சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில் தொழுகை முடித்து அவர்கள் திரும்பிய போது அவர்கள் கேட்டார்கள், ஹல் கரா மை அஹதுக்கும் மின்கும் ஆனிபன், இப்பொழுது யாராவது என்னோடு சேர்ந்து ஓதினீர்களா என்று கேட்டார்கள். கால ரஜுலன் நாம் யார சூழல்லாம், உடனே ஒரு மனிதர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே நான் ஓதினேன் என்று சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அகூலு மாலி உனாசியுல் குர்ஆன், நீங்கள் இப்படி ஓதுவதன் காரணமாக எனக்கு குர்ஆன் குழம்புகிறது என்று நான் எனக்குள்ளேயே சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு எனக்கு குழம்பி விட்டது என்றார். சொல்லிவிட்டு சொன்னதன் பிறகு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், فانتهى الناس عن القراءة مع رسول الله صلى الله عليه وسلم فيما جهر فيه النبي صلى الله عليه وسلم بالقراءة من الصلوات حين سمعوا ذلك من رسول الله صلى الله عليه وسلم. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில் இப்படி யார் ஓதியது என்று கண்டித்தார்களோ அன்றைய தினத்திலிருந்து சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் நபியோடு சேர்ந்து ஓதுவதை அவர்கள் அப்படியே நிறுத்தி கொண்டார்கள் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். எனவே இதுவும் மிகவும் தெளிவாக இருக்கிறது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கண்டித்ததன் பிறகு சஹாபாக்கள் நபி சத்தமிட்டு ஓதக்கூடிய நேரத்தில் நபியோடு சேர்ந்து ஓதவே மாட்டார்கள், அப்படியே அதனை நிறுத்திக் கொண்டார்கள் என்று இந்த ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. எனவே என்ன செய்வது? ஃபாத்திஹா சூரா ஓதியே ஆக வேண்டும். லுஹர் அசர் தொழுகை என்றால் பிரச்சனை இல்லை, இமாமும் சத்தமிடுவதில்லை, மாமும் சத்தமிடுவதில்லை, அங்கு கிராத்தை கேட்பது என்ற பிரச்சனை இல்லை, ஒவ்வொருவரும் தனித்தனிப்பட்ட முறையிலே அவர்கள் ஓதிக்கொள்ளலாம். ஆனால் இப்படி சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகைகளில் என்ன செய்வது? அங்கு அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் குர்ஆன் ஓதப்பட்டால் செவிதாழ்த்தி கேளுங்கள், மௌனமாக இருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். இமாம் ஓதக்கூடிய நேரத்தில் நீங்கள் மௌனமாக இருங்கள் என்று. அதே போன்று எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்களோ அத்தோடு சஹாபாக்கள் நபியோடு சேர்ந்து ஓதுவதை நிறுத்தி விட்டார்கள் என்று இருக்கிறது. எனவே ஃபாத்திஹா சூரா ஓதியும் ஆக வேண்டியிருக்கிறது. எனவே எப்படி அமல் செய்வது? இதற்கு ஒரு தெளிவான ஒரு ஆதாரமாகத்தான் நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அபூதாவூதிலே வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த ஹதீஸின் அடிப்படையிலேதான் இதுவரைக்கும் அவர்கள் அமல் செய்தார்கள். யார்? ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவியும் அவர்களை சார்ந்தவர்களும் அமல் செய்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு 3 வருடத்திற்கு முன்னால் அவருக்கு அவருடைய ஆய்விலே கிடைத்ததாம் இந்த ஹதீஸ் லைஃப் என்று. என்றாலும் 3 வருடம் வரைக்கும் அவர் பொறுமையாக இருந்திருக்கிறார். ஒரு வழி தெரியாமல் எப்படி அந்த, அதாவது இப்படி குர்ஆனும் தடையாக இருக்கிறது, ஹதீஸும் இப்படி வருகிறது, எனவே எப்படி இந்த ஃபாத்திஹா சூராவை ஓது என்ற ஒரு வழி தெரியாமல் 3 வருட காலமாக அமல் செய்து வந்திருக்கிறார்களாம். ஒரு 2 மாதத்திற்கு முன்னர் தான் அவருக்கு இந்த ஹதீஸ் கிடைத்ததாம். அஹ்மதிலேயும் அபுதாவுதிலும் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹா சூராவை தவிர வேறு எதையும் ஓதாதீர்கள் என்ற ஹதீஸ் கிடைத்ததாம். எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் இப்பொழுது அமல் செய்ய முற்பட்டு விட்டார்களாம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்கிறார். இதிலே பல முரண்பாடுகள் அவர்களிடத்திலே காணப்படுகின்றன. என்றாலும் அவர்களுடைய விஷயம் சம்பந்தமாக நீட்டிக்கொண்டிருப்பதற்கு நமக்கு நேரமில்லை. முஸ்லீம்கள் தெளிவடைய வேண்டும். நாங்கள் ஒரு தெளிவான ஒரு அடிப்படையிலே நாங்கள் செல்லுகிறோம். எங்களுக்கு எப்பொழுது குர்ஆன் ஹதீஸிலே ஒரு விஷயம் தெளிவான ஆதாரமாக இல்லையோ அந்த நேரத்தில் அது எத்தனை வருட கால அமல்களாக இருந்தாலும் நாங்கள் விடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் அதன் காரணமாகத்தான் ஒரு பாகிஸ்தானிலே எங்களின் அவர்களின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த ஒரு சில அமல்கள், நாங்கள் அந்த நேரத்தில் தெளிவான கிதாப் வசதிகள் இல்லை, ஆராய்ச்சி செய்வதற்குரிய சரியான வசதிகள் இல்லாமல் அவர்கள் சஹீஹ் என்று சொல்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் பின்பற்றினோம். அல்ஹம்துலில்லா, இப்பொழுது எங்களுடைய கைப்பட முடியாத பல கிதாபுகள் கணினி வடிவிலே வந்திருப்பதன் காரணமாக அழகான முறையிலே ஆராய்ச்சி செய்து எவை எவைகள் பிழையாக இருக்கிறதோ அவைகளை நாங்கள் சரிபார்க்கிறோம், எவைகள் விடுபட்ட அமல்களாக இருக்கிறதோ அவைகளை நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இதே அடிப்படையிலே நாங்கள் எப்பொழுதும் செல்ல வேண்டும், செல்லுவதற்கு இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த ஹதீஸ் சம்பந்தமாக, அதாவது நாங்கள் அமல் செய்து கொண்டிருக்கிறோமே, அதாவது இமாம் எல்லா கிராத்து முடிந்ததன் பிறகு மௌனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாமூங்கள் ஃபாத்திஹா சூரா ஓதுவதற்கு இடம் கொடுப்பது, இந்த ஹதீஸ் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த ஹதீஸ் அபூதாவூது என்ற கிரந்தத்தில் 777 இலக்கத்திலே வருகிறது. இந்த ஹதீஸை அப்படியே சனதோடு நான் வாசிக்கிறேன். حدثنا يعقوب بن إبراهيم حدثنا إسماعيل عن يونس عن الحسن قال قال سمرا سمرا என்ற நபித்தோழர் கூறுவதாக அவரை தொட்டும் ஹசன் அறிவிக்கின்றார், அவரை தொட்டும் இஸ்மாயில் அறிவிக்கின்றார், அவரை தொட்டு யாக்கூப் பின் இப்ராஹிம் அறிவிக்கின்றார், அவரை தொட்டும் இமாம் அபூதாவூத் தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த சமுராபின் ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஹஃபில்து சத்தத்தைனி ஃபிஸ்ஸலாத், நான் இரண்டு சத்தாக்களை, இரண்டு மௌனங்களை நான் மனனம் செய்து வைத்திருக்கிறேன். சத்தத்துன் இதா கப்பரல் இமாம், ஒரு மௌனம் எப்பொழுது என்றால் இமாம் முதலாவது தக்பீர் கட்டியதுடன் செய்யக்கூடிய அந்த மௌனம். அதன் பிறகு ஹத்தா யக்ரா, ஓதும் வரைக்கும். வசக்தத்தின் இரண்டாவது சத்தா இதா பரவமின் பாத்திஹத்தில் கிதாப் வசூரத்தில் இந்த ருக்கு, பாத்திஹா சூரா ஓதி முடிந்து அதே போன்று அதற்கு பிறகு இமாம் இன்னொரு சூரா ஓதி முடிந்து ருக்குவுக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அந்த மௌனம். இந்த இரண்டு மௌனங்களை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு மனனம் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னதும் ஃபான்கர தாலிக அலைஹி இம்ரான் இப்னு ஹுசைன், இந்த விஷயத்தை இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமுரா சொன்னது பிழை என்ற அடிப்படையிலே அவர்கள் கண்டிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சர்ச்சை ஏற்பட்டு இவர்கள் ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள் மதீனாவுக்கு. இவர்கள் இப்படி சர்ச்சை வரக்கூடிய நேரத்தில் இவர்கள் பசராவில் இருக்கிறார்கள். இவர்கள் கடிதம் அனுப்புகிறார்கள், பக்கத்தபு ஃபீதாலிக, இந்த விஷயம் சம்பந்தமாக இலல் மதீனா, மதீனாவுக்கு இலா உபை, மிகப்பெரிய ஒரு சஹாபி உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு, தொழுவிப்பதிலும் குரானை ஓதுவது என்ற விஷயத்திலும் ரொம்பவும் தேர்ச்சி பெற்ற ஒரு சஹாபி இவர்கள். இவர்களுக்கு கடிதம் அனுப்புகிறார்கள். கடிதம் திரும்பி வருகிறது எப்படி என்றால், சமுரா சொன்னார்களே இரண்டு சக்தாவை நான் பாடமாக்கி இருக்கின்றேன் என்று, அந்த இரண்டு சக்தாவும் தான் சரி என்று சமுரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னக்கூடிய விஷயத்தை இந்த உபை இப்னு காப் ரலியல்லாஹு அன்ஹு உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக கடிதம் இவர்களுக்கு வருகிறது. இதுதான் அந்த செய்தி. அதே போன்று அபூதாவூதிலே 778 இலக்கத்திலும் அந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஹதசனா அபூபக்ர் பின் கல்லாத், ஹதசனா காலிது பின் ஹாரித், அனில் அஷ்அத், அனில் ஹசன், அன் சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு, அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னஹு கான யஸ்துது சத்தத்தைன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அவர்கள் இரண்டு மௌனங்களை சாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒன்று இத தப்தக, தொழுகையை ஆரம்பித்தால், வைதா பரகமினல் கிராஅத்தி குல்லிஹா, எல்லா கிராஅத்துகளும் முடிந்ததன் பிறகு என்று அந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. இதற்கு அடுத்ததாகவும் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அதிலே அந்த ஒரு ராவியினுடைய தடுமாற்றத்தின் காரணமாக ஃபாத்திஹா சூராவின் பிறகு அந்த மௌனம் விடப்படுகிறது என்று அந்த செய்தி வருகிறது. அல்பானி இந்த இரண்டு விஷயத்தையும் பார்த்துவிட்டு இந்த இரண்டு விஷயங்களிலும் மிகவும் சரியானது அவருடைய பார்வையில் இந்த ஹதீஸ் தாயிப் என்று சொல்கிறார். அவருடைய முரண்பாடுகளையும் அவருடைய குளறுபடிகளையும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். அவர் சொல்கிறார், இந்த இரண்டு அறிவிப்புகளிலும் மிகவும் சரியானது. ஃபாத்திஹா சூராவும் இன்னொரு சூராவும் ஓதியதன் பிறகு இமாம் மௌனமாக இருப்பது என்று அல்பானியை ஒத்துக்கொள்கிறார். எனவே இதுதான் நாங்கள் அமல்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. எனவே இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் பல கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து காட்டிய வாசகம் அபூதாவது என்ற கிரந்தத்திலே வரக்கூடிய வாசகம். இதே போன்ற ஹதீஸ் திருமிதியிலே 251 இலக்கத்திலும் இப்னு மாஜாவிலே 844 இலக்கத்திலும் அஹ்மதிலே 20,240 இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தத்தில் 1807 இலக்கத்திலும் தபரானி கபீர் என்ற கிரந்தத்தில் 6875 இலக்கத்திலும் ஹாக்கிம் என்ற கிரந்தத்தில் 780 இலக்கத்திலும் இமாம் புகாரியுடைய ஒரு கிதாப் இருக்கிறது, அல் கிராஅத்து கல்ஃபல் இமாம் லில் புகாரி என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அதாவது இமாமுக்கு பின்னால் கிராஅத் ஓதுவது என்ற தலைப்பிலேயே இமாம் புகாரி ஒரு தனி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதிலே 167 இலக்கத்திலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இது அல்லாமல் ஏனைய பல கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. சுருக்கத்திற்காக இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். இதிலே வந்து வரக்கூடிய ராவிகளை நாங்கள் பார்த்தால், அபூதாவூத் அதை போன்று பல கிரந்தங்களிலே வருகிறது. இதிலே வரக்கூடிய ராவிகள் எல்லாரையும் நாங்கள் பார்த்தால் இவர்கள் எல்லோருமே உறுதியானவர். அதாவது ஹதீஸ்களிலே திகத் என்று சொல்வார்கள், நம்பகமானவர்கள். இவர்களுடைய செய்திகளை எடுக்கலாம். அதிலும் புகாரி முஸ்லிமுடைய நபர்களாக இருந்தால் இவர்களுடைய செய்திக்கு இன்னும் மதிப்பு இருக்கிறது. நாங்கள் பார்க்க போனால் அபூதாவூதிலே வரக்கூடிய இந்த செய்தியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து ராவிகளுமே இமாம் புகாரி இமாம் முஸ்லிமுடைய ராவிகளாக இருக்கிறார்கள். எனவே மிகவும் உறுதியான ராவிகள், திகத்தான ராவிகள் தான் இந்த ஹதீஸை அறிவிப்புகிறார். என்றாலும் இந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராவியான மிகவும் பிரபல்யமான ஒரு ராவிதான் இமாம் ஹசன் பசரி என்று சொல்லப்படக்கூடியவர். இவர் இந்த ஹதீஸிலே வரக்கூடிய ஏனைய ராவிகளை விடவும் மிகவும் அந்தஸ்தால் உயர்வானவர். அதாவது மிகப்பெரிய ஒரு இமாம் என்ற ஒரு பெயரை பெற்றவர், ஒரு தாபி. இப்ப இவர் பற்றி தான் இங்கு ஒரு சர்ச்சை இருக்கிறது. இவர் என்ன ராவி என்றால் இமாம் புகாரி முஸ்லிமுடைய ஒரு ராவி, திகத்தான ஒரு ராவி, ஒரு சபத் மிகவும் உறுதியான ஒரு ராவி. அதேபோல் இவரை பற்றி பல சிறப்புகளை சொல்கிறார்கள், சியர் ஆலாமின் உபலா, அதே போன்று தஹதீபுல் கமால் போன்ற கிரந்தங்களை எடுத்து பார்த்தால் இவரை பற்றி சுமார் 20 மேற்பட்டவர்கள் இவருடைய சிறப்புகளையும், இவர் எப்படி இருந்தார், எப்படி ஒரு இமாம், இவரை பற்றி யாரெல்லாம் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், இவருக்கு எந்த அளவு சமூகத்திலே கண்ணியம் இருந்தது என்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் மிகவும் தெளிவாக அழகாக எழுதியிருக்கிறார்கள். நான் தெரிந்த வரைக்கும் எந்த ஒரு ஹதீஸ்களை ராவிக்கும் இந்த அளவு சிறப்பிருந்ததாக நான் பார்க்கவில்லை. அவ்வளவு அதிகமாக வரிந்து வைத்திருக்கிறார்கள் இவருடைய சிறப்புகளையும், இவருடைய மிகவும் இவருடைய அந்தஸ்துகளையும் பற்றி. எனவே இப்படிப்பட்ட ஒரு இமாம் மீது ஒரு குறை சொல்கிறார்கள், இவர் முதல்லிஸ் என்ற ஒரு குறை. ஆள் உறுதியானவர், நம்பகமானவர், இமாம் புகாரி முஸ்லிமுடைய ராவி என்றாலும் ஒரு குறை என்னவென்றால் முதல்லிஸ். அதாவது இவர் தத்லீஸ் செய்யக்கூடியவர். ஹதீஸ் கலையிலே தத்லீஸ் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. இதிலே பல ஓட்டைகள் இருக்கின்றன, அது சம்பந்தமாக நாம் சொல்ல வரவில்லை. அதன் அடிப்படையிலே நாங்கள் போவோம். எனவே இந்த தஜ்லீஸ், இந்த முதல்லிஸ் என்றால் வந்து ஒரு ராவி என்ன செய்வார் என்றால் ஒரு சனதினுடைய குறையை மறைத்து அந்த ஹதீஸ் எடுபட வேண்டும் என்பதற்காக அதனுடைய குறையை மறைத்து அதனை அப்படியே சரியான முறையில் அதனை சீர்திருத்தி அறிவிக்கக்கூடியவர். உதாரணத்திற்கு ஒரு இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள், ஒருவர் பலகீனமானவர், ஒருவர் ரொம்பவும் நம்பகமானவர். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தத்லீஸ் செய்யக்கூடியவர்களுடைய வேலை என்னவென்றால், இவர் ஒரு நம்பகம் இல்லாதவர் பலகீனமானவரிடத்திலே ஒரு செய்தியை கேட்டாலும், இப்படி இந்த நம்பகம் இல்லாதவரிடத்திலே இந்த செய்தியை சொன்னால், இவரிடத்திலே நான் கேட்டதாக சொன்னால் ஏனையவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்பதற்காக நம்பகம் இல்லாதவர்களிடத்திலே கேட்ட ஒரு செய்தியை நம்பகமானவரை தொட்டும் நான் கேட்டதாக அறிவிப்பேன். இதுதான் மிக முக்கியமான இந்த தத்லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அம்சம். எனவே இந்த இமாம் ஹசன் பசரி என்பவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இமாமாக இருந்து கொண்டு இந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று அவர்கள் ஒரு குறையை சொல்லுகிறார். எனவே அதே போன்று இந்த இமாம் ஹசன் பசரி எந்த இடத்திலே வருகின்றார் என்றால், சஹாபியான சமுராபினி ஜுந்துப் ரலியல்லாஹுவுக்கு அருகாமையிலே வருகிறார். இந்த முதல்லிஸ்களுடைய விஷயம் என்னவென்றால், ஹதீஸ் கலையிலே அவர்களுடைய சட்டம் என்னவென்றால், இந்த இப்படிப்பட்ட முதல்லிஸ்கள் ஒரு செய்தியை அறிவிப்பார்களாக இருந்தால் அவர்கள் தெளிவாக ஒரு வாசகத்தை போட்டு அறிவிக்க வேண்டும். அதாவது ஹத்தசனா, இவர் எங்களுக்கு அறிவித்தார், அல்லது சமயத்து மின்ஹு, இவரிடமிருந்து நான் கேட்டேன், அல்லது அக்பரனா, இவர் எங்களுக்கு அறிவித்தார். இப்படி ஏதாவது தெளிவாக அவரிடம் கேட்டது ஒரு அமைப்பிலே அந்த செய்தியை அறிவித்தால் அவருடைய செய்தியை எடுப்பார். அப்படி இல்லாமல் அன் என்ற வாசகம், அன் என்றால் தொட்டும் என்ற கருத்து வரும் அரபியில். ஹதீஸ் கலையிலே இந்த அன்னை போட்டு அறிவிக்கக்கூடிய இதை அன் அனா என்று சொல்வார். அதாவது இந்த அன் என்று சொல்ல வாசகத்தை போட்டு அறிவித்தால் அவர்களுடைய கருத்து என்னவென்றால் இவருடைய செய்தி எடுப்பதில்லை. இப்படி முதல்லிஸ்கள் வந்து அன் என்ற ஒரு செய்தி ஒரு சொல்லை போட்டு இவரை தொட்டும் நான் கேட்கின்றேன் என்று அறிவித்தால் அவர்கள் எடுக்க மாட்டார். ஆனால் இதை முதல்லிஸ் ஹத்தசனா என்று சொன்னால் எடுப்பார்கள், சமயத்து என்று சொன்னால் எடுப்பார்கள், அக்பரனா நான் கேட்டேன், எனக்கு அறிவித்தார், எனக்கு இன்னார் சொன்னார் என்று தெளிவாக சொன்னால் எடுப்பார்கள். ஆனால் இவரை தொட்டும் நான் அறிவிக்கின்றேன் என்று சொன்னால் எடுக்க மாட்டார்கள். இதுதான் இந்த முதல்லிஸ் என்கின்ற ஒரு விஷயத்தினுடைய ஒரு யதார்த்தம். எனவே இந்த ஹசன் என்ற இந்த இமாம், ஹசன் பசரி என்று சொல்லக்கூடிய இமாம், தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சஹாபியான சமுராபினி ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்களிடம் இருந்து இந்த செய்தியை நான் கேட்டதாக தெளிவான ஒரு வாசகத்தை அவர் சொல்லவில்லை. ஹத்தசனா சமுரா என்றோ, சமயத்துமின் சமுரா என்றோ, அல்லது அக்பரனா சமுரா என்றோ, இவர் எங்களுக்கு அறிவித்தார், இந்த சமுராவிடத்திலே நான் கேட்டேன் என்று இந்த செய்தியை அவர் சொல்லவில்லை. மாறாக அன் சமுரா, சமுராவை தொட்டும் என்றுதான் இவர் அறிவிக்கிறார். எனவே இவர் ஒரு முதல்லிஸாகவும் இருப்பதன் காரணமாக, அதே போன்று இவர் அன் என்ற ஒரு வாசகத்தை போட்டும் அறிவிப்பதன் காரணமாக இந்த செய்தியை எடுக்க முடியாது என்பது அல்பானி உட்பட சில ஹதீஸ்களை அவர்களுடைய கருத்தும். இதே கருத்தைத்தான் இப்பொழுது இவ்வளவு காலமாக அமல் செய்து கொண்டு வந்த ஹிபத்துர் ரஹ்மான் மௌலவி அவர்கள் இதே கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த கருத்து, இவர் சமுரா ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இந்த செய்தியை கேட்டிருக்கிறார்களா இல்லையா, இவர்களுக்கும் இந்த ஹசன் பசரிக்கும் இடையிலே அதாவது சனது விடுபட்டிருக்கிறதா இல்லையா, இந்த இப்படி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய நிலைமை என்ன என்பது சம்பந்தமாக ஹதீஸ்களை இமாம்களுக்கு மத்தியில் எப்படியான ஒரு கருத்து நிகழ்கிறது என்றால் பல மாறுபட்ட கருத்துகளும் நிகழ்கின்றன. அதாவது இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள், ஆம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் ஹசன் என்பவர் சமுரா ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தித்து பல ஹதீஸ்களை கேட்டிருக்கிறார்கள், அவர்களிடத்திலே எடுத்திருக்கிறார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. அவைகளை பற்றி இந்த இடத்திலே நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இது பார்த்து விட்டுத்தான் அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் போகலாம். எனவே இந்த ஹசன் பசரி என்ற இந்த மிகப்பெரிய ஒரு இமாம், இவர் சமுரா ரலியல்லாஹு அவர்களை சந்தித்திருக்கிறார்களா இல்லையா என்றால் சந்தித்திருக்கிறார்கள் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. இதற்குரிய ஒரு ஆதாரம் தான் சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஆதாரம். ஹதசனி அப்துல்லா பின் அஸ்வத் ஹதசனா குரைஷ் பின் அனஸ் அன் ஹபீப் பின் ஷஹீத் கால் அமரணி இப்னு சீரீன் அன் அஸ்அல் அல் ஹசன். இந்த ஹபீப் பின் ஷஹீத் என்பவர் சொல்கிறார், எனக்கு இப்னு சீரீன் என்பவர் ஏவினார் என்னவென்றால் அன் அஸ்அல் அல் ஹசன், இந்த ஹசன் பசரிடத்திலே கேட்கும்படி. எப்படி? மிம்மன் சமிய ஹதீஸ் அல் அகீகா, அகீகாவுடைய ஹதீஸ் இவர் அறிவிக்கிறார் சமுராவை சுட்டும். இந்த ஹதீஸை யாரிடத்திலே இவர் கேட்டார் என்று அவரிடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி ஹபீபுனு ஷஹீத் இடத்திலே இப்னு சீரின் கேட்க சொல்கிறார். எனவே இந்த ஹபீபுனு ஷஹீத் சொல்கிறார், ஃபஸஅல்துஹு, நான் ஹசனை சந்தித்து அகீகாவுடைய ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறீர்களே, இதை யாரிடத்திலே நீங்கள் கேட்டீர்கள் என்று நான் கேட்டேன். கால, அவர் சொன்னார், மின் சமுராபின் ஜுந்து, நான் சமுராபின் ஜுந்துபிடத்திலேதான் இந்த ஹதீஸை கேட்டேன் என்று சொல்கிறார். எனவே ஹதீஸ் கலையின் அடிப்படையில் இப்படி கேட்டேன் என்று வந்துவிட்டால் அந்த ஹதீஸ் சரி என்ற அடிப்படையில் இவர்கள் சமுராவை சந்தித்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதார், புகாரிலே இருக்கக்கூடிய ஒரு ஆதார். இதிலே ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். என்ன குறிப்பு என்றால், இந்த ஹதீஸ் அகீகா இந்த ஹதீஸ் இருக்கிறதே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் பல கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் வருகிறது. அபுதாவூத் என்ற குறிப்பிட்டு நான் அபுதாவூதுடைய அந்த ஹதீஸை மட்டும் கொண்டதற்கு அவருடைய இலக்கத்தை, அபுதாவூத் என்ற கிரந்தத்தில் 2837 இலக்கத்திலே இந்த ஹதீஸ் வருகிறது. அதே போன்று பல கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. என்ன அகீகாவுடைய ஹதீஸ்? ஹத்தசனா ஹஃப்ஸுப்னு உமர் அன்-நுமரி, ஹத்தசனா ஹம்மாம், ஹத்தசனா கதாதா, கதாதா அறிவிக்கிறார், அனில் ஹசன், ஹசனை தொட்டும், ஹசன் யாரை தொட்டு அறிவிக்கிறார் என்றால் இதே சமுரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும். என்னவென்றால் குல்லு குலாமின் ரஹீனத்துன் பி ஹகீகத்திஹி, ஒவ்வொரு பிள்ளையும் அதனுடைய அகீகா ஒரு வீடு வைக்கப்பட்டிருக்கிறது, 7வது அண்டு அந்த அகீகா கொடுக்கப்படும், முடி இறக்கப்படும் என்று வரக்கூடிய இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை இவர் சமுரா பின் ஜுந்துபிடத்திலே கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த ஹதீஸ் இடம்பெறக்கூடிய எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் எடுத்து பார்த்தால் இந்த சமுராபின் ஜுந்து ரலியல்லாஹுவிடத்திலே இந்த ஹதீஸ் இவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஹசன் பசரி எப்படியான வாசகத்தை போட்டு அறிவிக்கிறார் என்றால் அன் என்ற வாசகத்தை போட்டுத்தான் அறிவிக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த அன் என்ற வாசகத்தை போட்டுத்தான் தான் கேட்டதாக மிகவும் நிரூபணமான ஒரு செய்தியை கூட இந்த ஹசன் பசரி அன் என்ற வாசகத்தை போட்டுதான் அறிவிக்கிறார். எனவே இந்த ஹசன் பசரியினுடைய ஒரு சுபாவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர் யாரிடத்திலே ஹதீஸை கேட்டிருந்தால், அவரிடத்திலே நேரடியாக கேட்டிருந்தால் கூட அவர் ஹத்தசனா என்ற வாசகத்தை பயன்படுத்தாமல், அக்பரனா என்ற வாசகத்தை பயன்படுத்தாமல், சமயத்து என்ற வாசகத்தை பயன்படுத்தாமல், அன் என்ற வாசகத்தை போட்டுத்தான் பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நாங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே ஹதீஸ் கலையினுடைய சட்டம் என்ன? இப்படிப்பட்ட முதல்லிசுகள் யாராவது ஹதீஸ் என்று அடையாளம் காணப்பட்டால் அவர் அன் என்று வாசகத்தை தொட்டு அறிவித்தால் அவர் ஹதீஸை அப்படியே தள்ளி விடுவார்கள். ஆனால் அதிலே உள்ள ஒரு குளறுபடியைத்தான் இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்டுகிறேன். என்ன குளறுபடி? அன் போட்டுத்தான் இந்த தத்லீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹசன் பசரி அறிவிக்கிறார். ஆனால் இந்த அன் போட்டு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி தெளிவாக நிரூபணமாக நேரடியாக கேட்ட ஒரு செய்தி. இந்த கேட்ட ஒரு செய்தியை கூட இவர் அன் போட்டுத்தான் அறிவிக்கிறார் என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டால், இந்த ததிலீஸ் கலையின் மூலம் இப்படியான எத்தனையோ பல ராவிகளிலிருந்து பல விஷயங்களை தள்ளுகிறார்களே, அவர்களுடைய ஒரு சுபாவம், அவர்கள் அன் என்ற வாசகத்தை, அநேகமான ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தால் அன் என்ற வாசகத்தை தொட்டுத்தான் இன்னொரு ராவி அறிவிக்கிறார்கள். கூடுதலாக நாங்கள் பார்க்கிறோம், இது இந்த அன் என்பது இவர் போட்டதுதானா அல்லது பின்னால் வந்தவர் போட்டுக் கொண்டார்களா என்பது கூட நிரூபணம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அன் என்ற வாசகத்தை தொட்டு வந்தால் அந்த ஹதீஸை அப்படியே தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் நாங்கள் விளங்க வேண்டிய செய்தி, அன் என்று சில நேரங்களில் இவர்கள் போட்டாலும் இவர்கள் நேரடியாக கேட்டிருக்கிறார்கள் என்பது இந்த புகாரியுடைய இந்த சனதின் மூலமாக எங்களுக்கு நிரூபணமாகிறது. அதே போன்று இந்த ஹசன் சமுரா, இந்த ஹசன் ரலியல்லா, ஹசன் பஸரி என்ற இந்த தாபிஈ சமுரா ரலியல்லாஹுவிடத்திலே அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் சம்பந்தமாக இமாம் ஹாக்கிம் தன்னுடைய ஒரு 780வது ஹதீஸின் இலக்கத்தின் கீழே இப்படி சொல்கிறார். وحديث سمرا سمرا உடைய ஹதீஸ் இருக்கிறதே, لا يتوهم متوهم சந்தேகப்படுவர்கள் யாரும் சந்தேகப்பட்டுவிடக் கூடாது. அன்னல் ஹசன லம் யஸ்மா மின் சமுரா, ஹசன் பஸ்ரி என்பவர் சமுராவிடத்திலே ஹதீஸ்களை கேட்கவில்லை என்று யாரும் சந்தேகப்பட்டுவிடக் கூடாது. ஃபைன்னஹு கத் சமிஅ மின்ஹு, ஏனென்றால் அந்த சமுராபின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே அவர் ஹதீஸ்களை கேட்டிருக்கிறார். வலஹு ஷாஹிதுன் பி இஸ்னாதின் ஸஹீஹ், ஸஹீஹான சனதோடு அதற்கு தெளிவான சான்று இருக்கிறது என்று இமாம் ஹாக்கிமும் சொல்கிறார். அவர்களுடைய கருத்து என்ன? இமாம் ஹசன் பஸரி சமுராபின் ஜுந்துபை சந்தித்து ஹதீஸ்களை கேட்டிருக்கிறார்கள், யாராவது அவர்கள் அவரிடத்திலே ஹதீஸ்களை கேட்கவில்லை என்றால் அது பிழை என்பது அவர்களுடைய கருத்து. அதே போன்று இதே ஹாக்கிம் 2251வது ஹதீஸ் இலக்கத்தின் கீழே இப்படி சொல்கிறார். இஹ்தஜல் புகாரி பில் ஹசன் அன் சமுரா, இமாம் புகாரி சமுராவை தொட்டும் அன் என்ற வாசகத்தோடு வரக்கூடிய ஹசனுடைய ஹதீஸை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள் என்று இமாம் ஹாக்கிம் இந்த விஷயத்தை சொல்கிறார். இதனை சரிபிழை பார்த்த தஹபி என்பவர், ஹாக்கிமுடைய கிரந்தத்தை சரிப்பிலை பார்த்து தஹக்கீக் பண்ணிய தஹபி என்பவரும் ஹாக்கிமுடைய இதே விஷயத்தை தன்னுடைய தல்ஹீஸ் என்ற கிதாபிலே அதே விஷயத்தை எழுதுகிறார். இஹ்தஜல் புகாரி, புகாரி நாம் ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள், எந்த ஹதீஸை? ஹசன் பஸரி அன் சமுரா என்று வரக்கூடிய ஹதீஸ்களை வைத்து இமாம் புகாரி ஆதாரம் பிடித்திருக்கிறார்கள் என்று இமாம் தஹபியும் ஒத்துக்கொள்கிறார். இது ஒரு விஷயம். அதே போன்று நேரடியாக இமாம் புகாரியுடைய ஒரு கிரந்தம் இருக்கிறது, தாரீஹுல் கபீர் என்ற ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்திலே இமாம் புகாரி 2290வது இலக்கத்திலே சொல்கிறார் என்னவென்றால், வகால் அலி அலி, இவருடைய மிகப்பெரிய ஒரு ஷேக் இருக்கிறார் அலி பின் மதீனி என்பவர், ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களை சரிப்பிலை பார்ப்பதில் அவர்களை சொல்லுகின்ற விஷயத்தில் மிகவும் தரமான ஒருவர், அவர்களை பற்றி சரிப்பிலை சொல்லுகின்ற விஷயத்தில் இந்த அலிபினி மதீனி சொல்கிறார், வகான திகத்தன், இந்த ஹசன் பஸரி என்பவர் மிகவும் நம்பகமானவராக இருந்தார். அன் ஹபீபின் ஷஹீதை தொட்டும் வருகிறது, காலலி முகமது பின் சீனியின் சலீல் ஹசன் மிம்மன் சமிய ஹதீஸ் அல் அகீகா, ஹதீசுல் அகீகாவை யாரிடத்திலே கேட்டீர்கள் என்று ஹபீபுன் ஷஹீதிடத்திலே கேட்க சொன்ன போது நான் அவரிடத்திலே கேட்டேன், கால் அவர் சொன்னார் சமயாத்து சமுரா, நான் சமுராவிடத்திலே தான் கேட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சொல்கிறார் இமாம் புகாரி, கால அலி மதீனி, அலி மதீனி சொல்லுகிறார் என்னவென்றால், சிமா உல் ஹசன் மின் சமுரா சஹீஹுன், சமுராவிடம் இருந்து ஹசன் பின் பஸரி கேட்ட ஹதீஸ்கள் எல்லாம் அது சஹீஹானது, வஹீத பி ஹதீஸி, அந்த ஹதீஸ் அப்படியே எடுக்கப்படும் என்று அலி பின் மதீனி சொல்வதாக அவர் சொல்கிறார். இது இமாம் புகாரி அவருடைய ஷேக்களுடைய கருத்து. அதே போன்று நைலுல் அவுத்தார் என்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது, இதை எழுதியவர் இமாம் ஷவுகானி. இந்த ஷவுகானி என்ற இமாம் தனது 2வது பாகம் 276வது இலக்கத்திலே இப்படி சொல்கிறார், وقد صحح الترمذي حديث الحسن عن سمرة في مواضع من سننه. இந்த சமுராவை தொட்டும் ஹசன் ரலியல் ஹசன் பசரி என்பவர் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை பல இடங்களிலே இமாம் திருமிதி சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள்.